الحمد لله الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا، والصلاة والسلام على سيدنا ومولانا محمد الذي أرسله ربنا تبارك وتعالى شاهدا ومبشرا ونذيرا وداعيا إليه بإذنه وسراجا منيرا، وعلى آله الطيبين الذين طهرهم ربنا جل ثناؤه في كتابه تطهيرا، وأصحابه المكرمين الذين جاهدوا في سبيل ربنا جهادا كبيرا، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم يجزي الله المحسنين من عباده جنة وحريرا. أما بعد، படைத்து பரிபாலித்து போஷித்து காத்து வருகின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றி துதிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணியற்றவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹுவின் இறுதி தூதர், எங்கள் தலைவர் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அருமை குடும்பத்தவர்கள், அரும் தோழர்கள், அவர்களது உயர்ந்த தீனை பின்பற்றி ஒழுகிய ஒழுகிக் கொண்டிருக்கின்ற ஒழுகவிருக்கிற நன்மக்கள், அன்னாரின் உன்னதமான வழியை அடுத்தவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் நற்பணி புரிகின்ற அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழும்படி முதல் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹுவுடைய முபாரக்கான இந்த வீட்டிலேன், அவனின் ஒரு இபாதத்திலேன் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவன பதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக தந்திருக்கக்கூடிய அவனுடைய உயர்ந்த பேச்சாகிய அல் குர்ஆன், அதுக்கு இணை அதுவே என்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அதனை வைத்திருக்கின்றான். நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் வழிகாட்டுதலாக அதனை உட்படுத்தி அரபு மொழியிலே அல்லாஹு தஆலா அதனை இறக்கி வைத்திருக்கிறான். பிலிசானின் அரபியும் முபீன் என்று சொல்லி வைத்தான். அதாவது தெளிவான அரபு பாஷை கொண்டு அல்லாஹு தஆலா அதனை இறக்கி வைத்திருப்பதை உறுதிப்படுத்துகிறான். அல்லாஹ் அருள் இருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாயிலாக சுமார் 23 ஆண்டு கால பகுதியிலே அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப கொடுத்து அனுப்பி அதனை முழுமைப்படுத்தி வைத்தான். ஆரம்பம் முதல் இறுதி வரைக்குமான அத்தனை வசனங்களும் சொற்களும் அரபு மொழியிலேயே அமைந்திருக்கின்றது. அந்த அரபு மொழி இன்று போல் அல்லாமல் 1400 ஆண்டுகளுக்கு முன் உயர்ந்த நிலையில் இருந்த காலத்தில் அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தது இந்த அல் குர்ஆன். அந்த நேரத்திலே அரபு மொழியை எவரவரெல்லாம் நன்கு படித்திருந்தார்களோ, புழக்க பாஷையாக அவர்களுடைய தாய்மொழியாக கொண்டிருந்தார்களோ, அப்படியான அரபியர்களால் மாத்திரமே அதனை புரியக்கூடியதாக இருந்தது. இதுதான் பொதுவாக எல்லா மொழிகளுக்கும் உரியது. தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட நாம் தமிழை விளங்குவது போல் இரண்டாம் மொழியாக தமிழை படிப்பவர்களுக்கு அதனை விளங்கிக் கொள்ள முடியாது. எவரவருக்கு எந்த மொழி தாய்மொழியோ அந்த மொழியிலே அவருக்கு இருக்கக்கூடிய பரிச்சயம், இரண்டாவது மொழியாக நீ படிக்கக்கூடியவருக்கு இருப்பது பெரும்பாலும் சாத்தியமில்லை. அன்றைய காலத்தில் இருந்த இந்த அரபு மொழியை சரிவர புரிந்திருந்த மிகவும் பரிச்சயம் உள்ளவர்களுக்கு மாத்திரமே இந்த இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆனின் ஆழமான அகலமான அர்த்தங்களை உயிர்த்துணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்துக் கொண்டிருந்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களில் ஒருவராக இருந்தார்கள். சஹாபிகளும் அவர்களில் ஒரு சாராக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வசனத்தை இறக்கிய நேரத்திலும் அந்த வசனத்தை பதிவு செய்ததற்கு பிறகு அதற்குரிய விளக்கத்தை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அல்லாஹ் தஆலா இறக்கிய அத்தனை வசனங்களுக்கும் உரிய முதல் விளக்கம் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு பிறகுதான் ஏனையோருடைய விளக்கம் இருக்கும். அவர்களுடைய சஹாபிகளுடைய விளக்கம் அதிலிருந்து ஆரம்பிக்கிறது. எவர் மீது குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதோ அவர்தான் அதனுடைய முதல் வியாக்கியானத்துக்குரிய தகுதியை பெறுகிறார். வான்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபையின லின்நாஸி மா நுஸ்ஸில இலைஹிம். இந்த குர்ஆனை நாம் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து பேசுகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு நாம் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். இந்த மக்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டுள்ள இந்த குர்ஆனை நீங்கள் விவரமாக விளக்கமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். எனவே குர்ஆனை விளக்கப்படுத்துகிற முதல் மனிதர், அதற்குரிய முதல் பாக்கியதையும் யோக்கியதையும் உள்ள மனிதர், முதல்வராக எவரும் ஆகுவதற்கு சொந்தம் கொண்டாட முடியாது என்ற நிலைக்கு அல்லாஹ் தஆலா அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த ஆயத்துகளை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரப்படுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா இறக்கிய ஆயத்துகளுக்கு அவர்கள் சொன்ன விரிவுரைகள் விளக்கங்களை அவர்களுடைய மாணவர்களாக அவர்களுடைய சபையிலே இருந்து அவர்களோடு ஊரிலும் வெளியூரிலும் ஒன்றாக கலந்திருந்து அவர்களிடத்தில் இருந்து விளக்கங்களை பெற்றவர்கள் அவர்களுடைய சஹாபிகள். அவர்கள்தான் அவர்களின் நேரடி மாணவர்கள். அவர்கள் நபி அவர்கள் ஒவ்வொரு ஆயத்துக்கும் சொன்ன விளக்கங்களை பதிவு செய்தார்கள். அவர்களிடத்திலே ஒன்றாக இருந்தவர்களுக்கு அந்த விளக்கங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். சஹாபிகளிடமிருந்து விளக்கங்களை படித்திருத்தவர்கள் தாபிஈகள். தாபிஈகளிடமிருந்து விளக்கங்களை படித்திருத்தார்கள் தபாஉ தாபிஈன். இப்படி அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த அல் குர்ஆனின் வசனங்களுக்கு விளக்கங்களை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி என்னென்னவாறு சொல்லிக் கொடுத்தார்களோ அதனையெல்லாம் அப்படியே உள்ளவாறு சொல்லிக் கொடுத்தார்கள் சஹாபிகள். அவர்களிடமிருந்து தாபிஈகள் பெற்று சொல்லிக் கொடுத்து இவை அல் குர்ஆனின் விரிவுரைகளாக தப்சீர்களாக பல இமாம்களால் தொகுக்கப்பட்டு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தப்சீர் நூல்களில் இருந்துதான் குர்ஆனுக்கான வியாக்கியானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆன் இருக்கிறதே, அதிலே உள்ள எல்லா ஆயத்துகளையும் நாம் புரிந்து கொள்வதற்கு முடியாது. சில வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றுக்கான விளக்கங்களை தன்னோடு மட்டுப்படுத்திக் கொண்டுள்ளான். நபி அவர்களுக்கு தானும் அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் தஆலா அறிவித்துக் கொடுக்கவில்லை. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, காஃப் ஹா யா ஐன் ஸாத், இது போன்ற ஆயத்துகளும் குர்ஆனில் இருக்கின்றன. நபி அவர்களுக்கு தானும் அதற்குரிய விளக்கம் தெரியாது. இது மாதிரியான சில விஷயங்கள் அல்லாஹு தஆலா திட்டவட்டமாக அவற்றின் அர்த்தங்களை நபி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதனால் நபி அவர்களும் அவற்றுக்கான விளக்கங்களை சொல்லுவதை தவிர்த்து கொண்டார்கள். ஏனென்றால் இது தெய்வீக அருள்மறை. அல்லாஹு தஆலா மட்டுமே அதனுடைய சொந்தக்காரன். இடையில் எவரும் அதில் கையடிக்க முடியாது. சொந்தக்காரன் எவனோ அவன் கொடுத்த விளக்கமே முதல் விளக்கம். அவன் கொடுக்கிற விளக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நபி அவர்களுக்கு தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நபி அவர்கள் விளக்கினால் அதுவாக இருக்கும், விளக்கப்படுத்தாவிட்டால் சஹாபிகள் எவரும் அதற்கு விளக்கம் தெரியாவிட்டால் விளக்கப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே ஹுவல்லதி அன்ஸல அலைகல் கிதாப், நபி அவர்களை ஒழித்து பேசுகிறான், உங்கள் மீது அவர் தான் அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத், அந்த குர்ஆனிலே தெளிவான ஆயத்துகளும் இருக்கின்றன. அந்த ஆயத்துக்களுக்குரிய சொற்களுக்குரிய வசனங்களுக்குரிய விளக்கங்கள் அர்த்தங்கள் தெளிவாக இருக்கும். வஉஹரு முத்தஷாபிஹாத், திட்டவட்டமான அர்த்தங்கள் தெரியாத வசனங்களும் அந்த குர்ஆனிலே இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முஹ்கமான ஆயத்துகள், தெளிவாகவே அர்த்தம் புரியக்கூடிய ஆயத்துகள் இருக்கிறார். அதேவேளை முத்தஷாபிஹான ஆயத்துகள், திட்டவட்டமாக அர்த்தம் சொல்லிக்கொள்ள முடியாத ஆயத்துகளும் இருக்கின்றன. ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன், எவர்களுடைய இதயங்களிலே வழிகேடு இருக்குமோ, நேர்வழியிலிருந்து சருகுதல் இருக்குமோ, அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின், அல் குர்ஆனிலே தெளிவாக அர்த்தம் புரிய முடியுமான ஆயத்துகளிலே கவனம் செலுத்துவார்களா? இல்லை, அவர்கள் கவனம் செலுத்துவது எதில் தெரியுமா? மா தஷாபஹ மின், எதற்கு எந்த வசனங்களுக்கு அர்த்தங்கள் திட்டவட்டமாக சொல்லப்படவில்லையோ அவற்றைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். எதற்கு இவர்கள் இதனை செய்கிறார்கள்? இப்திகா அல் ஃபித்னதி, குழப்பத்தை தேடிய ஒரு நோக்கம், குழப்பத்தை சமூகத்திலே உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனிலே எவற்றுக்கு திட்டவட்டமாக விளக்கம் முடியாது என்றிருக்கின்றதோ கூறுவதற்கு, அதற்கு விளக்கத்தை தேடி அவர்கள் அப்படியான ஆயத்துகளை பின்பற்றுவார்கள். பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், திட்டவட்டமாக விளக்கங்கள் புரியாத ஆயத்துகள் இருக்கின்றனவே, வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டுமே அதனுடைய விளக்கத்தை அறிந்தவனாக இருக்கிறான். அறிவிலே தேர்ச்சியும் முதிர்ச்சியும் பெற்றவர்கள், அறிவிலே தேர்ச்சியும் முதிர்ச்சியும் பெற்றவர்கள், அரபு மொழி தெரிந்தவர்கள், ஷரியத்தின் அறிவை தெரிந்தவர்கள், அறிவு துறைகளிலே, ஷரியத்தின் அறிவுத்துறைகளிலே, அரபு மொழியின் அறிவுத்துறைகளிலே துறை போய் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஆமன் யகூலூனா ஆமன்னா பி, அல்லாஹு தஆலாவுடைய வசனங்களிலே எவற்றுக்கெல்லாம் அர்த்தங்கள் திட்டவட்டமாக உறுதியாக தெரிய மாட்டாதோ அவற்றை நாம் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். குல்லும் மின் இந்த ரப்பினா, திட்டவட்டமாக அர்த்தம் புரியக்கூடியதும் திட்டவட்டமாக அர்த்தம் புரிய முடியாததும் எல்லாமே எமது ரப்பிடம் இருந்து உள்ளது என்று சொல்லிக் கொள்வார்கள். அறிவுடையவர்கள் தான் உபதேசம் பெறுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அன்பு நெஞ்சங்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஆயத்திலே, ஒரு நீண்ட ஆயத்திலே இப்பொழுது நாம் படித்ததிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆனிலே ரெண்டு வகையான வசனங்களை பற்றி பேசியிருக்கிறார். திட்டவட்டமாக அர்த்தம் தெரிந்தது, திட்டவட்டமாக அர்த்தம் தெரியாதது. சகோதரர்களே, பெரியவர்களே, பிரியமான தோழர்களே, அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆனிலே மனிதர்கள் பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய முடியுமான ஆயத்துகளும் இருக்கும், அரபிகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியுமான ஆயத்துகள் இருக்கும், அறிவிலே தேர்ச்சியும் முதிர்ச்சியும் பெற்ற அறிஞர்களால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியுமான ஆயத்துகளும் இருக்கும். நான்காவது ஒன்று, அல்லாஹு தஆலாவை தவிர வேறு எவரும் புரிந்து கொள்ள முடியாத ஆயத்துகளும் இருக்கும். இப்படியான ஆயத்துகள் எல்லாம் உள்ளடக்கிய அல்லாஹு தஆலாவுடைய ஒரு முழுமை பெற்ற குர்ஆனை தான் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். எனவே சகோதரர்களே, இருக்கிற குர்ஆன் அன்று இறங்கிய அதே வார்த்தைகளோடு இருக்கின்றன. அதற்குரிய விளக்கங்கள் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய தோழர்களின் தோழர்கள், தோழர்களின் தோழர்களின் தோழர்கள், மூன்று சிறந்த நூற்றாண்டுகள், முதல் மூன்று சிறந்த நூற்றாண்டுகளில் இருந்தவர்களால் மட்டுமே சொல்ல முடியுமானவை, அவர்கள் சொன்னவை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவைதான் இன்றும் குர்ஆனுக்கான விளக்கங்களாக இருக்கும். அவற்றை விடுத்து இன்று நாம் இருந்து கொண்டு குர்ஆனுக்கு ஏடாகூடமாக விளக்கம் சொல்வதானது, குர்ஆன் அல்லாஹு தஆலா இறக்க என்னென்ன வசனங்களை இறக்கி அவற்றுக்கு என்னென்ன அர்த்தங்களை அல்லாஹு தஆலா நாடி இருக்கிறானோ அந்த நாட்டத்துக்கு புறம்பான விளக்கங்களாக அமைந்து போய்விடும். இதனால் அந்த ஸுன்னாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான அறிவு இல்லாமல் இந்த குர்ஆன் வசனத்துக்கு இதுதான் விளக்கம் என நான் சொல்லி இருக்கிற அறிவு இல்லாமல், என்னுடைய சஹாபிகள் சொல்லியிருக்கக்கூடிய அறிவு இல்லாமல், இவரவரெல்லாம் தான் தோன்றித்தனமாக தனக்கு படுகிறவாறு தனது சிந்தனைக்கும் யோசனைக்கும் படுகிறவாறு விளக்கம் சொல்லுவார்களோ, தனது அறிவுக்கு படுகிறவாறு விளக்கம் சொல்லுவார்களோ, தனது புத்திக்கு படுகிறவாறு விளக்கம் சொல்வார்களோ, அவர்கள் திட்டவட்டமாக நரகம் புகுவார்கள் என்பதை நபி அவர்கள் அன்றே எச்சரித்தார்கள். மன் கால ஃபில் குர்ஆனி பிகைரி இல்ம், எவர் அல் குர்ஆனிலே அறிவில்லாமல் விளக்கம் பேசுவாரோ, ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவர் தனது இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளவும் என்று சொல்லி வைத்தார்கள். பிகைரி இல்ம், இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு என்ன விளக்கம் என்பதை தனக்கு தெரியாமல் அதற்கு விளக்கம் சொல்ல போவதானது அது அவர் நரகத்துக்கு போவதற்கு துணிவு கொள்கிறார் என்பதனுடைய விளக்கமாகும். அவருடைய சொந்த அபிப்பிராயம், நபி அவர்கள் சொன்ன விளக்கம் அல்ல, சஹாபிகள் சொல்லிய விளக்கம் அல்ல, இவருடைய கையால் மடியால் போடுகிற விளக்கம், தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு குர்ஆனிலே விளக்கம் எவர் சொல்வாரோ, அவர் தனது இருப்பிடத்தை நரகத்திலே ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு அறிவிப்பு இருக்கிறது, மன் கால ஃபில் குர்ஆனி பிரஐஹ், எவர் தன்னுடைய சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கமும் கருத்தும் சொல்வாரோ பொருளும் சொல்வாரோ, ஃபஅஸாப, அவர் சொன்னது சந்தர்ப்பவசம் சரியாகவே அமைந்திருக்கின்றது என்றிருந்தாலும், ஃபக்கத் அஃதா, அவர் தவறு செய்திருக்கிறார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அவர் அறிவில்லாமல் பேசியிருக்கிறார். சிலவேளை அவர் அறிவில்லாமல் பேசியதும் சரியாக இருக்கலாம், ஆனால் அறிவில்லாமல் பேசியது என்ற வகையிலே அவர் தவறு இழைத்திருக்கிறார் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுக்கு ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தெளிவான முறையை காட்டி சென்று விட்டு சென்றார்கள். அதனை எப்படி விளங்குவது, அதனை எப்படி விளக்கப்படுத்துவது என்ற முறையை காட்டி விட்டு சென்றார்கள். அது எல்லாம் ஒரு முறையாக தொகுத்து நமது கைகளிலே தாராளமாக நூல் வடிவத்தில் இருக்கின்றன. அவற்றை விட்டுவிட்டு அண்மை காலத்திலே தோன்றிய சில பேர் இயக்கங்களாகவும் தனிநபர்களாகவும் இந்த குர்ஆனை, குர்ஆனின் வசனங்களை தத்தமது ஆசைகளுக்கும் தத்தமது கொள்கைகளுக்கும் தத்தமது இயக்கங்களுடைய அபிலாஷைகளை சாதித்துக் கொள்வதற்காக வேண்டியும் விளக்கப்படுத்த முயன்றதனால் இன்று சமூகத்திலே குர்ஆனும் கூட இயக்கங்களுக்குரிய மொழிபெயர்ப்புகளாக ஆகி போய்விட்டன. ரொம்பவும் எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டிய ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம் சகோதரர்களே. இவ்வளவு நாளும் நமக்கு இருந்தது இது இந்த இயக்கத்துக்குரிய பள்ளிவாசல், இது இந்த இயக்கத்துக்குரிய மதரசா, இது இந்த இயக்கத்துக்குரியது. மஸ்ஜிதுகள் மதரசாக்கள் பொதுவாக இருக்க வேண்டியவை ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஆகி போயிருந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். துரதிருஷ்டவசமாக இது எம்முடைய குர்ஆன் மொழிபெயர்ப்பு, இது இவருடைய குர்ஆன் மொழிபெயர்ப்பு, இது இந்த இயக்கத்துக்குரிய குர்ஆன் மொழிபெயர்ப்பு, இது இந்த அமைப்புக்குரிய குர்ஆன் மொழிபெயர்ப்பு என்று அடுத்தவர்கள் பார்த்து இஸ்லாத்தையும் அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தையும் கொச்சைப்படுத்தி பேசுகிற அளவுக்கு, எள்ளு நகையாடுகிற அளவுக்கு, சிரிப்புக்கிரமாக இஸ்லாத்தையும் ஷரியத்தையும் அல் குர்ஆனையும் ஆக்கிவிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதே நிலை தொடரும் என்றால் சகோதரர்களே ரொம்ப தூரத்தில் இல்லை. ஒவ்வொரு இயக்கமும் இது என்னுடைய குர்ஆன், எங்கள் இயக்கத்தின் குர்ஆன் இதுதான் என்று சொல்லுகிற நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. குர்ஆன் அல்லாஹ் இறக்கியது ஒன்றுதான். இன்னும் கொஞ்ச காலம் இதே நிலை தொடரும் என்றால் ஒவ்வொரு இயக்கமும் சொல்லும் எங்களுடைய குர்ஆன் இதுதான். சகோதரர்களே, ரொம்ப ஒரு தீர்க்கமான முடிவை நாம் எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறோம். அவரவருக்கு நினைத்த மாதிரி குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பு செய்துவிட்டு இதுதான் எங்களுடைய இயக்கத்தின் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு என்று துணிந்து பகிரங்கமாக பேசுகிற அளவுக்கு வந்திருக்கிறார். இது எங்கிருந்து இந்த தவறு ஆரம்பிக்கின்றது என்றால், நபி அவர்கள் சொன்ன விளக்கம், அவர்களுடைய விளக்கத்தை கட்டிக்காட்டி விளக்கமாக எடுத்து சொன்ன சஹாபிகளுடைய விளக்கம், அவர்களிடத்திலிருந்து தாபிகள் அவர்களிடத்திலிருந்து தபா தாபியின் சொன்ன விளக்கம், இந்த மூன்று சாராரும் சொன்னதை தவிர குர்ஆனுக்கு நான்காவது ஒரு விளக்கம் இருக்க முடியாது. அப்படி இருக்கும் என்றிருந்தால் அதுவெல்லாம் அவரவருடைய சொந்த அபிப்பிராயத்தை அடிப்படையாக கொண்ட விளக்கம். குர்ஆனிலே ஹதீஸிலே சொந்த அபிப்பிராயத்துக்கு இடம் கிடையாது. நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். எந்த ஒருவர் சிந்திப்பதாக இருந்தாலும் அவர் சொந்த அபிப்பிராயம் சொல்வதாயின் அவருடைய அபிப்பிராயத்துக்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ ஏதோ ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். எந்த அபிப்பிராயம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அப்பாற்பட்ட ஒரு அபிப்பிராயமாக இருக்குமோ அதனை குர்ஆன் ஹதீஸுக்குள்ளே திரிப்பார் என்றால் தான் நாம் ஏற்கனவே படித்த ஹதீஸின் எச்சரிக்கை, நரகத்திற்கு அவர் போய் சேருவார் என்கிற எச்சரிக்கை இங்கே சொல்லுவதற்குரியதாக இருக்கிறது. சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, ரசூல் நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களிலே, குர்ஆனும் அப்படித்தான், எங்களுடைய சிந்தனைக்கு புத்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கும். நாம் அல்லாஹத்தாலாவை வழிபடுவது அப்படித்தான். ஏன் ஒவ்வொரு நாளும் பகல் வேளையிலே நான்கு ரக்காத்துகள் துஹூர் தொழ வேண்டும், ஐந்தாகவோ இரண்டாகவோ இருக்க முடியாதா? காலையிலே சுபுஹ் வேளையிலே இரண்டை நான்காக தொழலாமே. பகல் வேலை நமக்கு பல வேலைகள் இருக்கக்கூடிய நேரத்திலே நான்கை அல்லாஹத்தாலா இரண்டாக ஆக்கி தந்திருக்கலாமே. சகோதரர்களை, இதுக்கெல்லாம் நம்மால் விளக்கம் தேட முடியாது. அவன் ரப், அவன் எதனை சொல்லியிருக்கிறானோ அப்படி செய்து விட்டு போவதுதான். குர்ஆனும் அதுதான், சுன்னாவும் அதுதான். அதுக்குள்ளே விளக்கங்கள் அல்லாஹத்தாலா சொல்லியிருக்க மாட்டான், காரணங்கள் சொல்லியிருக்க மாட்டான். இதற்கு பெயர் தாபுத். நீ சொன்னாய், நாம் செய்கிறோம். கேள்வி கேட்பது, எஜமானை பார்த்து அடிமை கேள்வி கேட்பது, ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்பது அடிமைத்துவத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இப்படி அல்லாஹத்தாலா நம்மை குர்ஆனிலே படித்திருக்கிறான், ஹதீஸிலே படித்திருக்கிறான். அவற்றுக்கு நியாயங்களும் நமது சொந்த அபிப்பிராயங்களையும் போட்டு போட்டு தேடி தெரிவது என்பது அல்லாஹத்தால அனுமதிக்காதது. லவ் கான தீனு பிர்ரயி லகான அஸ்ஃபலுல் குஃபி அவ்லா பில் மத்ஹி மின் ஆலா என அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். குளிர்காலத்திலே, இங்கே இந்த நாட்டிலே அப்படி இல்லை, கடுமையான குளிர்காலத்திலே உது செய்துவிட்டு ஒருவர் தன்னுடைய காலை முழுமையாக போட்டு மறைக்கக்கூடிய குஃப் என்ற ஒன்றை அவர் அறிந்து கொண்டால், மீண்டும் முகு செய்கிற போது அந்த காலை கலட்டி கழுக தேவையில்லை. அது இந்த நாட்டிலே இல்லை, யாரும் செய்துவிட வேண்டாம். கடுமையான குளிரான நாடுகளிலே அமலுக்குரியது. அவர் என்ன செய்யலாம் என்றால், அவருடைய பாதத்தின் மேலே தண்ணீரை கொண்டு தடவிக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய சொந்த புத்தி என்ன சொல்லும், நம்முடைய சொந்த புத்தி என்ன சொல்லும், கீழே தான் பாதத்தின் கீழ்ப்பக்கத்தில் தான் தூசுபட்டிருக்கும். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், பாதத்தின் பாதரட்சியின் மேற்பகுதியிலே மசூதி செய்து கொள்ளுங்கள். சரியாக பார்த்தால் பாதரட்சியின் கீழே தான் மசூதி செய்ய வேண்டும். நபி அவர்கள் இப்படி சொல்லி தந்ததை தான் நபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். தீன், மார்க்கம், புத்தி, சொந்த அபிப்பிராயத்தை கொண்டு இயங்கக்கூடியதாக இருந்தால் ஒருவர் குஃபு, அந்த முழுமையான பாதரட்சி அறிந்து கொண்டிருப்பவர், தண்ணீரை கொண்டு மசூதி செய்வது மேற்பகுதியில் அல்ல, கீழ்ப்பகுதியாக இருந்திருக்கும் என்று சொல்லிவிட்டார். சகோதரர்களை, மார்க்கத்திலே பல விஷயங்கள் இருக்கின்றன, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இதற்கெல்லாம் விளக்கம் தேட போய் ஏற்பட்ட பெரும் விளைவுகள், ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் சொல்ல போய் அல்லாஹத்தாலா இதனை இப்படித்தான் நாடி சொல்லியிருக்கிறான், அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு இப்படித்தான் நாட்டம் கொண்டிருக்கிறார் என்று, அல்லாஹும் ரசூலும் ஒன்றாக இவரோடு இருக்கக்கூடியது போல 1400 மேற்பட்ட ஆண்டுகள் இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒருவர் இருந்து கொண்டு அவன் அல்லாஹ் நாடியது இதுதான், ரசூல் நாடியது இதுதான் என்று சொல்லுகிற நிலை வந்த போதுதான் இத்தனை சொந்த அபிப்பிராயங்களுடைய விளைவுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, முகத்தை மூடுவதற்கு எங்களுடைய குர்ஆனிலே இருக்கின்றது என்று ஒரு சாரார், இன்னும் ஒரு சாரா என்ன, பெண்கள் முகத்தை மூட தேவையில்லை என்று எங்களுடைய குர்ஆனிலே இருக்கின்றது ஒரு சாரார். அல்லாஹ் ஒரே விஷயத்தை ஒரே குர்ஆனிலே இரண்டு விதமாக சொல்லுவானா? இதனை ஏனையவர்கள் கேட்டு சிரிப்பார்களா இல்லையா? இதனை பகிரங்கமாக போய் உளறுகிறீர்களே இரண்டு சாராரும், எங்களுடைய குர்ஆன் எங்களுடைய குர்ஆன் என்று. அன்பர்களே, சகோதரர்களே, நீங்கள் செய்து கொண்ட வேலைகள், உங்கள் இயக்கத்தை வளர்ப்பதற்காக நீங்கள் செய்து கொண்ட வேலைகள் அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனை கேலிக்குத்தாக ஆக்கக்கூடிய அளவுக்கு ஆகி போயிருக்கின்றது. சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இந்த கேலி கூட்டான நேரத்தில் தான் குர்ஆன் பாதுகாப்பு என்பது அல்லாஹ் தஆலாவுடைய கையில் இருக்கிறது. ஆனால் அதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய முறைப்படி விளங்கிக் கொள்வது நம்முடைய கையில் இருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளங்காத அரபு மொழி, அவர்களுக்கு தெரியாத விளக்கம், அவர்கள் காணாத ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கிடையே அபசவத்தவல்லா என்ற சூரா, சிறிய சூரா, அதில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய ஒரு வசனம் வஃபாகிஹத்தவ வ அப்பா. அல்லாஹு தஆலாவுடைய இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் என்று கேட்கப்பட்ட போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஐயு சமாஇன் துதில்லுனி வ ஐயு அர்தின் துகில்லுனி இதா குல்து ஃபீ கிதாபில்லாஹி மா லா ஆலம். அல்லாஹு தஆலாவுடைய வேதம் அல் குர்ஆனிலே எனக்கு தெரியாததை நான் சொன்னால் எந்த வானம் எனக்கு நிழல் கொடுக்குமோ, எந்த பூமி என்னை சுமக்குமோ என்று சொன்னார். சகோதரர்களே, அப்படியெல்லாம் பயந்தவர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிற போது அவர்களுடைய விளக்கம் நமக்கு தேவையா? அல்லது இந்த காலத்தில் இருந்து கொண்டு தத்தமது மூளைக்குப்பட்டவர், அரபு மொழியின் வாசம் கூட தெரியாதவர்கள், அரபு மொழி சகோதரர்களே ஒரு சாதாரண பாஷை அல்ல, வேண்டுமென்றால் ஒரு வாதத்துக்கு படிப்பதற்கு ஆர்வம் ஊட்டுவதற்கு இலகுவான மொழி என்று சொல்வார்கள். நான் சொல்லுவேன், ஆக கஷ்டமான ஒரு மொழி, அதன் இலக்கண இலக்கியத்துக்குள் புகுந்து பார்த்தால் மிக கஷ்டமான ஒரு மொழி அரபு மொழி. அதுவும் பண்டைய காலத்து அரபு மொழி இலக்கியம் என்பது இன்று போல் அல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்திலே, நபி அவர்களுடைய காலத்திலே குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது. அரபு இலக்கியம் என்றால் அன்று இருந்தது அரபு இலக்கியம். சகோதரர்களே, அந்த உயர்ந்த அரபு இலக்கியத்துக்குள்ளே ஊறி போயிருந்தவர்கள் நாட்டுப்புறத்து அரபிகள் இருந்தார்கள். நகர்ப்புறத்திலே வாழ்கிற அரபிகளை விட நாட்டுப்புறத்து அரபிகளுக்குத்தான் அரபு மொழியிலே கூடிய பாண்டித்தியம் இருந்தது. அதனால்தான் நகரப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட நமது தமது பிள்ளைகள் பிறந்து கொஞ்ச நாளிலே நாட்டுப்புறத்து தாய்மார்களிடத்திலே பாலூட்டுவதற்கு அனுப்புவார்கள் என்று படிக்கிறோமே, அதுக்கு சில காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் மொழியை செம்மைப்படுத்துவது, மொழி வளத்தை பிள்ளைக்கு உண்டாக்குவது. நகரப்புறத்து அரபிகள் பேசுகிற அரபு மொழியில் இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியத்தை விட நாட்டுப்புறத்து அரபிகளிடத்திலே இலக்கண இலக்கியம் கரை புரண்டு ஓடும். தத்தமது பிள்ளைகளுக்கு மொழி வளம் முக்கியம் என்பதை உணர்ந்ததனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர்களாக இருந்த நேரத்தில் எப்படி ஹலீமா அவர்களிடத்திலே பால் குடிப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்களோ, அதே மாதிரி சகல பெரும்பாலான நகரப்புறத்து பிள்ளைகள் அப்படித்தான் அனுப்பப்பட்டார்கள். காரணம், நாட்டுப்புறத்து அரபிகளிடத்தான் அரபு இலக்கண இலக்கியம் உயர்ந்த நிலையில் இருந்தது. எப்பொழுது குர்ஆன் இறங்கியதோ சகோதரர்கள், இதெல்லாம் சரித்திரம். சில பல வேளைகளில் சஹாபிகளுக்குள்ளேயே ஒரு ஆயத்துக்கு ஒரு சொல்லுக்கு விளக்கம் தெரியாத நிலை, என்ன செய்வார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா போன்றோர் ஒரு நாட்டுப்புறத்து மனிதர் வரும் வரைக்கும் காத்திருப்பார்கள். அவர் யாராவது ஒருவர் கிடைத்தால், ஒரு சொல் தமக்கு தெரியாத ஒரு சொல்லாக இருந்தால் அந்த சொல்லை சொல்லி இதற்கு என்ன பொருள் என்று கேட்பார்கள். அந்த நாட்டுப்புறத்து மனிதர், இதுதான் நாம் இந்த பொருளில்தான் இந்த சொல்லை பாவிக்கிறோம் என்று அவர் ஏதோ ஒரு கவிதை துண்டையாவது குறைஞ்சபட்சம் அடிக்கோள் காட்டுவார். அதற்கு பிறகுதான் சஹாபிகள் நகரப்புறத்திலே குர்ஆனுடைய இந்த வசனத்திலே காணப்படுகிற இந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் என்று திட்டவட்டமாக முடிவு செய்து கொள்வார்கள். சகோதரர்களே, இப்படித்தான் குர்ஆன் அணுகப்பட்டது. பொருள் ரீதியாக, சொல் ரீதியாக, பொருள் ரீதியாக அணுகப்பட்டது. அப்படி கட்டி காத்து கொடுக்கப்பட்ட தஃப்ஸீர்கள், விளக்கங்கள், வியாக்கியானங்கள், அந்த பெரும் செல்வம் அப்படியே மூட்டை கட்டி வைக்கப்பட்டு விட்டு 1400 ஆண்டுகளுடைய இடைவெளிக்கு பின் வந்த இந்த சிறு கூட்டம் தத்தமது சிறிய மூலைகளுக்கு படுகின்ற சித்தறிவுக்கப்படுகின்ற அவர்களுடைய ஆசாபாசங்களை அடிப்படையாக வைத்து செய்கின்ற எத்தனங்களுக்கு, அவர்கள் செய்கிற முயற்சிகளுக்கு, அவர்கள் கொடுக்கிற விளக்கங்கள், எழுதுகிற இப்படியான மொழிபெயர்ப்புகள் இன்று பெரும் பித்தலாட்டத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது, பெரும் குழப்பத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது. சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயத்தையும் புரியுங்கள். குர்ஆன் மொழிபெயர்ப்பை இமாம்கள் ஆகுமார்க்கவில்லை. குர்ஆனை வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு செய்வதை இமாம்கள் ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது நடைபெற்றது இன்னும் ஒரு பெரிய குற்றம். குர்ஆன் பல பாஷைகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அரபு மொழியில் மாத்திரமே இருக்க வேண்டும் என்று இமாம்கள் தீர்ப்பு செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்றால் தஃப்ஸீரோடு, அதாவது வியாக்கியானத்தோடு கூடிய மொழிபெயர்ப்பு மட்டுமே நடைபெற வேண்டும். நமது கைகளில் இருக்கக்கூடிய தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்புகள், சிங்கள மொழிபெயர்ப்புகள் எதுவும் தஃப்ஸீர் வியாக்கியானம் விரிவிரியோடு சேர்ந்த மொழிபெயர்ப்புகள் அல்ல. சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்புகள், முற்றிலும் இமாம்கள் ஹராம் என்று சொல்லும் மொழிபெயர்ப்புகள். அத்தர்ஜமத்துல் ஹர்ஃபியா, வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன், வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு செய்வது என்பது ஒன்று. உள்ளடக்கத்தை எடுத்து இந்த விஷயத்துக்கு இதுதான் விளக்கம் என்பதையும் உட்புகுத்தி விளக்கத்தை மொழிபெயர்ப்பாக எடுத்துச் சொல்வது எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸோடு உள்ளது, டிரான்ஸ்லேஷன், விளக்கங்கள் மொழிபெயர்ப்பு. இமாம்கள் அனுமதித்ததெல்லாம் அல் குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பா, விளக்கத்தோடு கூடிய மொழிபெயர்ப்பு. ஆனால் இன்று நமது கைகளில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்புகள் யாவும் அது விளக்கத்தோடு கூடிய மொழிபெயர்ப்பு அல்ல, வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு. எப்பொழுது இந்த ஒழுங்கு மீறப்பட்டதோ அப்பொழுதுதான் இந்த பிரச்சனை ஆரம்பித்திருக்கிறது. மொழிபெயர்ப்பு என்பது விளக்கத்தோடு இருக்கும் என்றிருந்தால் இந்த பிரச்சனை வருவது மிகவுமே 95% தடுக்கப்பட்டிருக்கும். அன்பர்களே, தோழர்களே, இது ஒரு அடிப்படை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கையிலே வீட்டிலே வந்து பார்த்தால் காரியாலய அறையிலே 7 விதமான ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. 7 விதமாக பல இடங்களிலே மொழிபெயர்ப்பு செய்திருக்கின்றன. 7 ஆங்கில மொழிபெயர்ப்புகள், 7 பேர் அதனை செய்திருக்கிறார்கள். இந்த 7லையும் பல இடங்களிலே ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம், முரண்பாடு. ஏன்? காரணம், அவரவருக்கு வார்த்தைகளுக்கு அவரவருக்கு பட்ட மாதிரி மொழிபெயர்ப்பை உட்படுத்தி இருக்கிறார்கள். தமிழும் அதே கோலத்தில் இருந்து ஆகியிருக்கிறது. சிங்களமும் இந்த நாட்டிலே அப்படி ஆகி போயிருக்கிறது. 1, 2, 3 சிங்கள மொழிபெயர்ப்புகள், 4 மொழிபெயர்ப்புகள். அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது பாரம்பரியமாக நமக்கு வந்தது. அது அமைதியாக இந்த நாட்டில் மட்டுமல்ல, இஸ்லாம் என்பது எந்த நாட்டிலும் ஒன்றாக குர்ஆனும் ஹதீஸும் மக்களுக்கு விளக்கப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த போது இப்படியான பிரச்சனைகள் இருக்கவில்லை. எப்பொழுது இந்த சிறு சிறு சிந்தனைகள் உருவாகி அவரவருடைய விளக்கத்தை எப்பொழுது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்புகுத்தினார்களோ, சொந்த அபிப்பிராயங்கள், அப்பொழுதுதான் இவ்வளவு மோசமான மட்டரகமான நிலைக்கு முஸ்லிம் சமுதாயமும் இஸ்லாமும் அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் ஆகி போனது. எனவே சகோதரர்களே, முதல் விஷயம், அல் குர்ஆனின் மொழிபெயர்ப்பை படிப்பதை தற்போது நீங்கள் ஹராமாக்குங்கள். நான் ரொம்ப பொறுப்போடு சொல்லுகிறேன். எந்த மொழிபெயர்ப்பிலும் சரியான மொழிபெயர்ப்பு காண்பதற்கு இல்லை என்ற செய்தியையும் உங்களுக்கு நான் பொறுப்போடு சொல்கிறேன். எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் வித்தியாசம் வித்தியாசமான விஷயங்களை சொல்லி இப்பொழுது குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். விளக்கம் எடுத்து சொல்லப்படுகிற மொழிபெயர்ப்பு எங்கும் இருக்கும் என்றால் அதனை படியுங்கள். குர்ஆனிலே மொழிபெயர்ப்பு, வார்த்தைக்கு வார்த்தை உள்ள மொழிபெயர்ப்பு இருக்கும் என்றால் அதனை படித்து புலம்பி போவீர்கள். ஆலிங்களுக்கு கூட வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பு பார்த்து விட்டு முடிவுக்கு வர முடியாத அரபு தெரிந்தவர்களுக்கு, பொதுமக்கள் அதிகம் பேர் வாசிக்கிற இந்த மொழிபெயர்ப்புகள் எத்தனை குழப்பங்களை உண்டாக்கும். சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த மொழிபெயர்ப்பு விஷயங்களிலே. இந்த மொழிபெயர்ப்புகளை முதலால் வாசிப்பதை தவிருங்கள். அது இருந்துவிட்டு போகட்டும். செய்தவர்கள் அவற்றுக்குரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளட்டும். அல்லாஹாலாவிடத்திலே போய் பதில் சொல்லப்படட்டும். எனவே படியுங்கள். எங்கெங்கே மொழிபெயர்ப்புகள் தஃப்ஸீரோடு விளக்கத்தோடு இருக்குமோ அதனை மட்டும் படியுங்கள். மற்றபடி குர்ஆனை விளங்குகின்றோம் என்று அறியாத அடிப்படைகள் தெரியாத நிலையிலே குர்ஆனை விளங்க முற்படுவது அல்லாஹாலாவால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத்தான் இவ்வளவு நேரமும் நாம் படித்தோம். குர்ஆனை விளங்குவதற்கென்ற ஒரு முறையை படித்தோம். அந்த முறையை மீறி விளங்குவதும் விளக்கப்படுத்துவதும் அல்லாஹாலாவால் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஹராம், நரகத்துக்கு போய் சேருவோம். எனவே இந்த மொழிபெயர்ப்புகள், குர்ஆன் மொழிபெயர்ப்புகள் வாசிப்பது, வாசிக்க கேட்பது, அது உண்மையிலேயே தஃப்ஸீரோடு விளக்கத்தோடு சேர்ந்த மொழிபெயர்ப்பாக இருந்தால் மட்டும் வாசியுங்கள், வாசிக்க கேளுங்கள். அப்படி நாம் காண்பதற்கு இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை பெருக்கப்படுகின்ற நேரத்திலே இத்தனை தவறுகளும் வந்து சேருகின்றன என்பதை பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்து அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கும். எனவே சகோதரர்களே, இந்த மொழிபெயர்ப்புகளை ஹராமாக்குங்கள், வேண்டாம். அல்லாஹாலாவுடைய பேச்சு அரபிலே தான் இருக்கிறது. நன்கு விளங்குங்கள். நாம் குர்ஆன் படிப்பதை வேணாம் என்று சொல்லவில்லை. குர்ஆன் என்பது அரபு மொழியில் இருக்கிறது. இதெல்லாம் மனிதனுடைய மொழிபெயர்ப்பு. சரியும் உண்டு, பிழையும் உண்டு.
அல்லாஹு தஆலாவுடைய குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதை ஓதினால்தான் தொழுகை சேரும். சகல புகழும் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்குரியது என்று நாம் ஓதினால் குர்ஆன் ஓதியதாக அமைய மாட்டாது. அது என்னுடைய வார்த்தை, என்னுடைய மொழி, அது தமிழ். அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பது அரபு. அந்த அரபும் அச்சொத்தாக அல்லாஹ் சொல்லிய வார்த்தைகள். அது ஓதினால்தான் குர்ஆன் ஓதுகிறோம், அதனை படித்தால்தான் குர்ஆனை படிக்கிறோம். எனவே மொழிபெயர்ப்புகள் வேண்டாம் என்று சொல்லுகிற நேரத்திலே குர்ஆனை படிக்க வேண்டாம் என்று ஏடாகுடமாக வேறு விளக்கங்களும் வியாக்கியானங்களும் நீங்கள் கொடுத்துக் கொள்ள வேண்டாம். குர்ஆன் என்பது அரபு மொழியில் இருக்கிறது, ஹதீஸ் என்பது அரபு மொழியில் இருக்கிறது. அதனால்தான் சகோதரர்கள் இன்னும் ஒன்றும் இருக்கிறது, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறியுள்ளான் என்று குர்ஆனின் மொழிபெயர்ப்பை தமிழிலோ ஆங்கிலத்திலே சொல்வதையும் இமாம்கள் தடுத்தார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா கூறியிருப்பது தமிழில் அல்ல, சிங்களத்தில் அல்ல, உருதுவில் அல்ல, கட்டாயம் அந்த அரபு வசனங்களை ஓதிவிட்டு மொழிபெயர்ப்பை சொல்லுங்கிறது சொல்லித்தந்தார்கள். என்றால் அல்லாஹுடைய வார்த்தை அரபில் இருக்கிறது. இதெல்லாம் நுணுக்கங்கள் தேவை சகோதரர்களே. நாம் நிறைய தவறு செய்திருக்கிறோம். நம்மை வழிகாட்டிகள் என்று தம்மை அழைத்துக் கொண்டு நமக்கு வழிகாட்டிகளாக வந்த இந்த இயக்கங்கள் செய்த வேலைகளை போட்ட நாசகார வேலைகள் இந்த நாட்டிலே எவரும் செய்யவில்லை. நம்மை எல்லாம் வழிகெடுத்தவர்கள் இவர்கள். நான் ரொம்ப பொறுப்போடு பேசுகிறேன். குர்ஆனை வைத்து இன்று தமது இயக்கங்களுக்கு குர்ஆன் பிரதிகள் இருப்பதாக சொல்லுகிற அளவுக்கு துணிவு வந்திருக்கிறது. இன்னும் ரொம்ப கூட காலம் இல்லை சகோதரர்களே. இது நமது குர்ஆன், நமது இயக்கத்தின் குர்ஆன் என்று சொல்லுகிறார் பேசுகிறார் தானே. இது எங்கட மஸ்ஜித், இது எங்களுடைய மஸ்ஜித். ஒவ்வொரு இயக்கமும் சொல்லுகிறதே அது மாதிரி எங்கட குர்ஆன், எங்கட குர்ஆன் என்று சொல்ற அளவுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை காலம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் என்னையும் எங்களுடைய உம்மத்தையும் வருங்கால சந்ததிகளையும் வாழையடி வாழையாக பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க போதுமானவன். எனவே அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப கவலையோடு பேசுகிறோம், ரொம்ப பொறுப்போடு பேசுகிறோம். குர்ஆன் என்றும் ஒன்று, ஹதீஸ் என்றும் ஒன்று, அதற்கு விளக்கம் சொன்னவர்கள் தான் தாறுமாறாக தோலான் துருத்தி எல்லாம் வந்து அரபு மொழியின் அச்சரத்தின் ஒன்று கூட தெரியாதவன் எல்லாம் வந்து இந்த குர்ஆன் பேசுகிறான், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிறான். சட்டம் படியாத ஒருவர் நான் போட்டுக் கொண்டு கோர்ட்டில் போய்த்து வாதிடலாமா, சட்டம் பேசலாமா? கட்டிடக்கலை தெரியாத ஒருவர் நான் இன்ஜினியர் என்று சொல்லிக்கொண்டு கட்டிடம் போவதுக்கு போனால் சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏன் குர்ஆனிலே மட்டும் ஹதீஸிலே மட்டும் நிபுணத்துவ திறமையை நிராகரிக்கிறோம்? அதனை படித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று இருக்க எல்லோரும் அதில் கையடிப்பதற்கும் காலடிப்பதற்கும் ஏன் இந்த சமூகம் அனுமதிக்கிறது என்கிற பிரிதொரு கேள்வியும் நான் பட்டவர்த்தனமாக கேட்க விரும்புகிறேன். எனவே சகோதரர்களே, ஒவ்வொரு துறைக்கும் நிபுணத்துவம் ஒன்று இருக்கிறது. குர்ஆனுடைய துறை அரபு மொழி இருக்கிறதே சகோதரர்களே, அதுக்குள்ளே 13 தனியான துறைகள் இருக்கின்றன. அரபு மொழி மட்டும் இலக்கண இலக்கியத்தோடு 13 தனியான துறைகள் இருக்கின்றன. ஆங்கிலத்திலோ சிங்களத்திலோ தமிழிலோ அந்த அளவு தூரம் மொழிக்குள்ளே துறைகள் கிடையாது, 13 துறைகள் இருக்கின்றன. இதுவெல்லாம் மதரசாக்களே படித்துக் கொடுக்கப்படுகிறது. ஷரியத்தின் துறைகள் 21 இருக்கிறது, அதனை சுருக்கி எடுத்தால் 13 வருகிறது. ஒவ்வொரு துறை சரியத்துக்குள்ளே இதையெல்லாம் மதரசாக்களை சொல்லிக் கொடுத்து மதரசாக்களை மோலை மாறி உருவாக்குகிறார்கள். இந்த மோலை மாறி ஒரு கூட்டம் இல்லை, எல்லாம் உண்டு தான், நாங்களும் இதெல்லாம் படிச்சிருக்கு, இப்படி ஒரு கருத்தை உண்டாக்கி சமூகத்திலே மோலவிமார் புரோகிதர்கள் என்று இஸ்லாத்திலே ஒன்றிலே உண்டாக்கி நானும் விளக்கம் சொல்லலாம் நீனும் விளக்கம் சொல்லலாம் என்றாக்கி மதரசாக்களையும் ஏளனப்படுத்தி மதரசாக்களையும் பெச்சைப்படுத்தி மதரசாவின் கல்வி முறைகளையும் தரங்கட்டதாக பேச ஆரம்பித்து இந்த சமூகத்திலே கண்டது என்ன, கண்டது என்ன சகோதரர்களே? எல்லோரும் மார்க்கம் பேசி கடைசியிலே நாட்டை குட்டிச்சோராக்கி இருக்கிறோமா இல்லையா? நாட்டிலே வெடி வைத்து எல்லோரையும் நரக வாழ்க்கை வாழ வைத்திருக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு கூட்டம் உண்டாகி இந்த நாட்டிலே இருந்த அமைதியை குலைத்து இந்த நாட்டிலே இருந்த சாந்தி சமாதானத்தை அடியோடு அழித்தொழித்து என்னையும் உங்களையும் நிம்மதியாக வாழுகிற நிலையை இல்லாமலாக்கி எல்லாவற்றையும் சிதைத்து நிர்மூலமாக்கி நம்மை எல்லாம் ஒரு நரக வாழ்க்கை வாழ வைத்திருக்கிறார்கள். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இதிலே வேதனை என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் ஆதாரம் குர்ஆனிலிருந்து காட்டுகிறார்கள், ஹதீஸிலிருந்து காட்டுகிறார்கள். குர்ஆனும் ஹதீஸும் எப்படி இப்ராஹிம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்து அவர்களுடைய இரத்தத்தில் இருந்து ஓனா எப்படி நிரபராதியோ அது போன்று இவர்கள் செய்கிற அத்தனை செயல்களில் இருந்தும், இவர்கள் சொல்லுகிற அத்தனை கருத்துக்களில் இருந்தும் குர்ஆனும் ஹதீஸும் நிரபராதிகள். ஆனால் அவர்களுடைய சொந்த லாபத்திற்காக, அவர்களுடைய வயிற்று பிழைப்புக்காக கொண்டு வந்து இறக்குமதி செய்து இப்படியான கருத்துக்கள், சிந்தனைகள், கொள்கைகள், சித்தாந்தங்கள் இவற்றை வைத்து நீ நாசமாகி போனாலும் பிரச்சனை இல்லை, ஒருவனோடு முடியும், ஒரு சிலரோடு முடியும், இந்த 22-23 லட்சம் மக்களையும் நிம்மதி குலைந்த ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி விட்டு போய்கொண்டிருக்கிறீர்களே, இதுதான் ரொம்ப கவலையாக இருக்கிறது. அல்லாஹத்தாலா நம் எல்லோரையும் இந்த நிலையில் இருந்து விடுதலை தர வேண்டும் என்று அல்லாஹத்தாலாவிடத்திலே பிரார்த்திப்போம். மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், குர்ஆனை படிப்போம், ஹதீஸை படிப்போம் என்கிற குரல் வருகின்றது என்றால் சற்று அல்ல, நன்றாகவே ஜாக்கிரதையாக இருக்கிற அந்த வகுப்புகளுக்கு போகாதீர்கள். எவன் படிப்பிக்கிறான், அவருடைய பின்னணி என்ன, அவன் எந்த எந்த அடிப்படையில் வாதத்திலிருந்து வந்திருக்கிறான், எந்த குழப்ப குட்டையிலிருந்து வந்திருக்கிறான், எல்லாவற்றையும் பாருங்கள், எல்லாவற்றையும் தேடுங்கள். ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பின்னணி, ஒவ்வொரு பயங்கரவாத இயக்கத்தின் பின்னணிகள் எல்லாவற்றையும் பாருங்கள். குர்ஆனின் பேரிலே, ஹதீஸின் பேரிலே நடக்கிற எந்த ஒரு கூட்டத்திற்கும் நாம் போவோம் என்கிற அந்த பழைய சிந்தனையிலிருந்து விடுபடுங்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் ஹக்கான ஆலிம்கள் மட்டும் சொல்லுகிறார்கள் என்றால் அந்த சபையிலே போய் படியுங்கள். தனியே உங்களுக்கு முடிவு செய்து கொள்கிறவாறு வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்புகளை படியாதீர்கள். அதுவே உங்களுடைய வணிகத்துக்கு காரணமாகவும் போதுமானதாகவும் இருக்கும் என்பதனால் தான் அஞ்சு இந்த விஷயத்தை சொல்கிறோம். எனவே சகோதரர்களே, இதுவெல்லாம் எனக்கும் உங்களுக்குமான புத்திமதிகள். பேச வேண்டிய சந்தர்ப்பம் என்பதனால் பொறுப்போடும் ஜாக்கிரதையோடும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கு மட்டுமல்ல, எல்லா இடத்திலும் பேசி வருகிறோம். இதைத்தான் சொல்லுகிறோம், ஒரே செய்தியைத்தான் சொல்லுகிறோம். எனவே இந்த பகுதியிலும் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லி இந்த விஷயத்திலே அவதானத்தை உங்களிடத்திலே வேண்டியிருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அல் குர்ஆன் ஹதீஸின் நிழலிலே உண்மையாகவே வாழச் செய்வானாக. யாபா, நம் அனைவருக்கும் குர்ஆன் ஹதீஸில் என்னென்ன இருக்கின்றனவோ அவற்றை மிகச்சரியாக விளங்கி வாழ்வதற்கு தௌஃபிக் செய்வாயாக. மிகச்சரியாக விளக்குகின்றவற்றை மட்டும் படிப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக. மிகச்சரியாக சொல்லுகின்றவர்கள் விளக்கப்படுத்துகிறவர்களுக்கு அவர்களுடைய சபைகளிலே மட்டும் அவற்றை படித்துக் கொள்வதற்கு நமக்கு சந்தர்ப்பம் தருவாயாக. பிழையான கெட்ட கொள்கைகள் இயக்கங்களிலிருந்து யாவதா நம்மையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக, நமது பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, நம் அனைவருக்கும் தூய இஸ்லாத்தை மட்டுமே காட்டி வைப்பாயாக. எப்பொழுதும் அமைதி விரும்பக்கூடிய முஸ்லிம்களுடைய வரலாற்றிலே நாம் வந்திருக்கிறோம் யாவதா, அந்த பாரம்பரியத்தை நம் எல்லோருக்கும் பாதுகாத்து தந்தருள்வாயாக. குர்ஆனை அதனுடைய அடிப்படை முறைப்படி விளங்குவதற்கு வழி செய்து தந்தருள்வாயாக. ஹதீஸை அதனுடைய அடிப்படை அணுகுமுறையை கொண்டு நாம் பேணி அதனை விளங்கிக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. முரணான வழிகளிலே சென்று ஈமானிலும் இஸ்லாத்திலும் ஓட்டை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற நிலைக்கு நம்மை ஆளாக்கி விடாமல் பாதுகாத்துக் கொள்வாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.